السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, இந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இங்கு கூடியிருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய, முஸ்லிம்கள் அல்லாத அனைவர்களுடைய ஹிதாயத்துக்காக ஒரு முயற்சி. இது நாம் புத்தகத்தில் இந்த மஸ்ஜிதில் கூடியிருந்தாலும் இதன் எல்லாருடைய உள்ளத்துடைய துவா, யாரெல்லாம் உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீ ஹிதாயத்து என்பதுதான் எங்களுடைய துவாவாக இருக்கிறோம். நாம் இந்த துவாவை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் அடுத்து மற்றவர்களுக்கும் இதனுடைய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்படுகிறார்கள் என்ற இந்த தூதை அல்லாஹ் முன்னைய வேதங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜபூர் வேதத்தில் குறிப்பிடுகிறான், யா தாவூத் இன்னஹு சயாதீன் பாதிக நபியுன் இஸ்முஹு முஹம்மது அஹ்மத், முஹம்மது அஹ்மதுடைய பேருடைய ஒரு நபி வரப்போகிறார், நான் அவருடன் கோவிக்க மாட்டேன், லாவுதுபு அலைஹி லா யுகதிபுனி அபதா, என்னை கோவிக்கிறதுக்கு நான் நடந்து கொள்ள மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தௌராத் வேதத்தில் இப்படி ஒரு துஆவை, ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மதன் ஹும் கைரு உம்மதின் யஅமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அல் முன்கர் ரப்பி ஜஅல் உம்மதி கால லா தில்க உம்மத் அஹ்மத், யல்லா நான் ஒரு உம்மத்தை காண்கிறேன், நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்க உம்மத்தாக இருக்கும், அந்த உம்மத்தை எனக்கு தா என்று ஏழு வகையான துஆவை அவர்கள் கேட்கிறார்கள். இறுதியாக ரப்பி ஜஅல்னி முஹம்மத் உம்மத் அஹ்மத் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இல்ல, இது நபி அவர்கள் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل என்று சஹாபாக்களுடைய உதாரணத்தை தௌராத் இன்ஜிலிலும் குறிப்பிட்டிருக்கிறது. நபியுடைய வருகையை அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். இது பிறகு எந்த ஒரு நபி வரப்போவதில்லை. ஒரு அழகான கட்டிடம், அதுல ஒரு கல்லுக்கு இடம் மட்டும் இருக்குது, எல்லா இடமும் கல் பதியப்பட்டிருக்குது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், நான் தான் அந்த கல், அதோடு இந்த கட்டிடம் முடிவடைந்த அவன் நபித்துவத்துடைய முடிவு எல்லாம் ஏற்படுத்தினான். நபி அவர்களுடைய உள்ளத்துல பள்ளி வாங்கணும், ஆட்சி கைப்பற்றணும், பொருள் ஒன்று திரட்டணும் என்பது கிடையாது. அவருடைய உள்ளத்தில் இருந்தது மக்களுடைய ஹிதாயத்து. நவீன உள்ளத்தில் நிரம்பிருந்த கவலையும் குமுறலும் அழுகையும் கண்ணீரும் அவர்களுடைய துடிப்பும் அது மக்களுடைய ஹிதாயத்து. நபியே, உங்களை அனுப்பியிருப்பதே நீங்க மக்களை நேர்வழி காட்டி ஹிதாயத்தை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடுவது. மக்களை நேரான வழியை நீங்க மக்களுக்கு காண்பிக்கிறீங்க. மக்கள் வந்து சேருவது சேராமல் இருப்பது அவர்கள். பாருங்க, எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாம் பரவான தொழுகையில செய்யக்கூடிய துவா அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டுறேன். அந்த துவாலை நாம் பூரா உம்மத்தையும் நீங்க எது மாதிரி அதுல எஹ்தினா என்னும் பொழுது என்ன விசாலமான நீயத்தோ உங்களுக்கு அது வைக்கலாம் தாராளமாக. உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சக்திக்கேற்ப இந்த அமானுதத்தை நிறைவேற்ற பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த அந்த ஆற்றலை, அந்த திறமைய, அந்த சக்திய இதுக்காக நபி அவர்கள் பெரிதும் பயன்படுத்தியிருக்கிறார். அலிரதியல்லாஹு அவர்களை கைபருக்கு அனுப்பும் பொழுது அலிரதியல்லாஹு கேட்ட கேள்வி, நபியே நீ என்ன அனுப்புறீங்க, எங்க எதிரிகளை நான் கசல் பண்ணட்டுமா கேட்டார். அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களை நான் கசல் பண்ணட்டுமா கேட்டார். நபியவர்கள் அதுக்கு கொடுத்த பதில், உங்களோட முயற்சி கொண்டு ஹிதாயத்து தான் நோக்கம், அது ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. நபியவர்கள் அதை சிறப்படுத்தி காட்டினார்கள். நீங்க ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் கிடைப்பதை விட ஹிதாயத்து தான் நம்முடைய. ஒரு ஊருக்கு போயிட்டு சிலர் கைதிகளாக பிடிச்சிட்டாங்க. அந்த கைதிகளாக பிடிப்பட்டவர்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லா, இவர்கள் எங்களுக்கு எதுவுமே எத்தி வைக்கல, எங்களை அப்படி பிடிச்சிட்டோம். நபியவர்கள் சொன்ன வார்த்தை, ருதூஹும் இலா மனிஹிம் சும்மதூஹும், அவர்களுடைய பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் அவரை விட்டுருங்க, அதுக்குற அழைப்பு கொடுங்க. அவர்களுக்கு விளங்க வைப்பது, அவர்களுக்கு புரிய வைப்பது, அவர்களோட பண்பாக நடப்பது. கனிமான சகோதரர்களை தெரியாதே, பதிலுடைய யுத்தத்தில் எத்தனை சகாபாக்கள் பங்கு பெற்றினாங்க சொல்லுங்களேன். மக்கா வெற்றி எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? என்ன மக்கா வெற்றியில் எட்டாம் ஹிஜ்ரில 10,000 பேர். ஏன்னா இந்த சின்ன கேள்விக்கு நீங்க ஒவ்வொருவரும் விடை அளிக்கணும். பத்ருடைய யுத்தம் 313, இது 2 ஹிஜ்ரில. அப்ப 8 ஹிஜ்ரில 10,000, 8 ஹிஜ்ரில தெரியுதாங்க, 13 வருடம் மக்கால, 8 வருஷம் மதீனால. அப்ப எத்தனை வருஷம் நபித்துவத்துடைய? 21 வருஷம். 8, 13, 21. அப்ப 21 எத்தனாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க? 10,000. தெளிவா? இந்த 23 வருஷ முயற்சியில, 21 வருஷ முயற்சியின் ஊடாக 10,000 பேர் வந்தது. ஒரே 300 டிகிரியில சேஞ்ச் ஒன்று வந்திருக்குது. அந்த 2 வருஷத்துக்குள்ள 100,000. அது எப்படி ஆயுதமா? துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தி ஆக்கள் எடுத்ததா? எப்படி வந்தாங்க? இவ்வளவு பேர் கவரப்பட்ட நிதால அந்த 13 வருஷம் மக்கால, 8 வருஷம் மதீனால பிழையான தகவல்களை இன்றைய உலகம் எப்படி இஸ்லாம் சம்பந்தமான பிழையான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், இதே பிழையான அணுகுமுறை தான் உலகத்தில் அன்றும் நடந்தது. இஸ்லாம் அப்படிதான், இஸ்லாம் என்ற ஆக்களை கொள்றது, இது பண்றது, இதுதான் உலகத்திற்கு கொடுக்கிற தகவல். இந்த தகவலை கொடுக்கும் பொழுது யாருக்கும் வெறுப்பறதானே செய்யும். அதாவது ஒரு பேரியர், அது ஆப்ஸ்டக்கல், அது ஒரு தடை, அது ஒரு திரை, அது ஒரு இருட்டடிப்பு. இந்த திரையை அப்புறப்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட சில முறைகள் இருக்கிறது. அதுக்குதான் ஒன்பதாம் வருஷம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த தலைமையில ஹஜ்ஜுக்கு ஆள் அனுப்பினாங்க. அதுல அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுல அறிவிச்சாங்க. அப்ப மக்கள் மூலமாக, பழக்கம் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்குது. குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன் என்ற சூரா இருக்கு தானே, 114 சூராக்கள்ல ஒரு சூரா இருக்குது சூரத்துல் முஃமினூன். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல ஒரு சூரா இருக்குது சூரத்துல் முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் சம்பந்தமான சூரத்து, நயவஞ்சர்கள், ஹிபோக்ரிட் கொண்டு வெளியே வந்து அதுல ஆக பொல்லாத வாசகம் தான், மதீனாக்கு திரும்பினால் இந்த கேவலமான முஹம்மதை கண்ணியமான நான் வெளியேற்றுவேன். இதெல்லாம் சார் இன்று வரைக்கும் குர்ஆன்ல இதை பதிய வைத்திருக்கிறார். யாரு சொல்றது? அந்த முனாஃபிகீன்களுடைய ஆக பொல்லாத விரோதி, நபியவர்களோடு சேர்ந்திருந்து களத்தை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நபியோட சேர்ந்திருந்து நபியோட களத்தை அறுக்கிறாங்க, நபி அவங்க ஒரு நாளும் அவங்களோட களத்தை அறுக்க முயற்சி இல்லை. எங்களோட சேர்ந்திருந்து களத்தை அறுக்கிறேன்னு தான் நாங்க சொல்றது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லம் ஒரு நாளும் இவ்வளவு மோசமான, இவ்வளவு தவறாக, இவ்வளவு அணுகுமுறையில் இவ்வளவு மோசமாக நடந்தும் கூட நபி அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுங்க என்று சொல்லுங்க. அவர்களோட சகித்து 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 அவர்களை சேர்த்துக் கொண்டுதான் போனாங்க. ஆக 21 வருஷத்துல இதுவரைக்கும் இஸ்லாம் சம்பந்தமாக என்னென்ன பிழையான தகவல்கள் போயிருக்குதோ, இதோ உலக மக்களே பாருங்க முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதை காண்பித்தாங்க. சூரத்து தௌபா இறங்குது தபூக்குக்கு பிறகு, பராத்து மின் அல்லாஹி வ ரசூலி ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத் அஷ்ஹுர், 4 மாதம் உங்களுக்கு அவகாசம் தரப்படுகிறது இந்த மக்கா மண்ணில் உங்களுக்கு இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள இருப்பதற்கு அவகாசம் இருக்குது 4 மாசத்துக்கு. நீங்க பாருங்க நாங்க யாருந்து, நான் ஒரு நாளும் யாருடைய உயிரை அநியாயமாக எடுக்கிறதுக்கு அனுமதி தரமாட்டோம். ரெண்டு பேர் யுத்தத்தில் அப்படி போகும்பொழுது ஒரு சஹாபியும் உசாமா முதலால் அவர்களும் போறாங்க. அப்ப யுத்தம் நடக்குது, பகைவன் முன்னால வருகிறார். இந்த பகைவனுக்கு விளங்குது, நான் இப்ப இந்த ரெண்டு பேர் கையில மாட்டிக்கொண்டேன், இது எனக்கு உயிர் ஆபத்து வரப்போகுது. அவன் அஷ்ஹது இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டார். பகைவன் கலிமா சொல்றானே முஸ்லிம் ஆகித்தான் போல என்று அந்த சஹாபி உசாமா விட்டுட்டு ஒதுங்கிட்டார். பகைவன் இல்ல, இவர் ஒரு முஸ்லிம் தான். ஆனா உசாமா ரலியல்லாஹு தெரியும் இவர் தப்பிச்சு கொள்றதுக்காக தான் கலிமா சொல்கிறான் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். கலிமா வார்த்தையில சொன்னாலும் இவர்களுடைய எண்ணம் போகுது, இவர் என்ன அடிச்சிருவான், அதனால ஆளுக்கும் போது நான் இவனை கொன்றோனும் எடுத்த வாழ் கொண்டு போட்டாங்க. இந்த செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் எத்தி வச்ச பொழுது ஷாபாஸ், பெரிய சாதனையை புரிஞ்சுட்டானே, உனக்கு பெரிய வெகுமதி தரப்போகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. நேர்மாறாக ஹஜ்ரத் உசாமா கவலப்படக்கூடிய அளவுக்கு நிந்தன அவருடைய உள்ளத்தில் தான் செஞ்சதின் மீது மறந்து கை சேதப்படக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் ஆத்திரமடைந்தார்கள். ஓ, நீ உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா, உனக்கு என்ன தெரியும், நீ அல்லாஹுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய், அவர் கலிமா எப்படி சொன்னார், எப்படி தெரியும் உனக்கு, கலிமா சொல்லிட்டாரு தானே, அதுபோல நீ கொண்டிருக்கிறிய ஒரு மனிதனை, ஒரு மூமினை கொண்டிருக்கிறிய, நீ அல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறான். உஷாமாவுக்கும் நபிக்கும் உள்ள நெருக்கம் மிக உறவு. ஜெயிதுடைய மகன், வளர்ப்பு பிள்ளையுடைய மகன் ஹசன் ஹுசைனுடைய இடத்துல உஷாமாவா நபி அவர்கள் வச்சு மதிச்சு அவர்களுக்கு அன்பு காராட்டுவதுண்டு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீ இப்படி நடந்து கொண்டது, நீ அல்லாஹ்வுக்கு இதுக்கு பதில் சொல்லணும். உஷாமா நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கே இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமே, நான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சேன். கண்ணியமானவர்கள், இது இந்த இந்த சிந்தனையை தான் இந்த தப்லீகுடைய முயற்சி உம்மத்துக்கு புகட்டுகிறது. இப்படியான கூட்டங்கள் கூடுவதன் நோக்கம் இந்த இந்த சிந்தனையை கொண்டு வர, உம்மத்தில் இந்த சிந்தனையை கொண்டு வர. எல்லாருடைய விஷயத்திலும் எங்களுடைய உள்ளத்தில் கவலை இருக்கும். ரசூலுல்லாஹி செல்லம் 10 பேர் விரோதிகள், அவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கவே தான் வேணும். சில இருக்கிறாங்க தானே குற்றவாளிகள், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது, தண்டனை கொடுக்காம அவர்களை அப்படியே வச்சு என்று சொன்னா அது இன்னும் கெடுதி கேன்சரை போலதான் அது கூடிக்கொண்டே. ஆனா அவர்கள் நபிக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக செய்தவர்கள், பெரியாத்தனமாக மடமையின் காரணத்தினால, மடமையுடைய உச்சக்கட்டமாக இருந்த அந்த காரணத்தினால அவர்கள் இஸ்லாம் தீன் என்னென்று புரியக்கூடிய சந்தர்ப்பம் 600 இயர்ஸ், நியர்லி 600 இயர்ஸ், 600 வருடமாக அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கும் நபி அவர்களுடைய வருகைக்கும் இடைப்பட்ட காலமேலும் 600 வருடம், 600 இயர்ஸ். அவைகளே நீண்ட ஒரு கேப் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் எல்லாரும் முன்னுக்கு வாங்க, பின்னால வரக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க, கொஞ்சம் நகரங்கள் சார்ல இது ஒரு சிறப்பாக இருக்கு, வா முன்னுக்கு வாங்க. பின்னால வந்து உட்காரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போம் சார். ஒரே விடுக்கத்துல முன்னுக்கு வந்துருங்க, இடைக்கடை சொல்ல மசிதம் ஒரு அளவு தான் இருக்குது, வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுப்போம் சார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் உம்மத்துடைய இந்த 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 தூத இந்த கவலை எப்பொழுதும் சுமந்திருந்தார்கள். மற்றவர்களுக்கும் இதை நபியவர்கள் எத்தி வைத்தார்கள். இந்த இந்த சிந்தனையை தான் நபியவர்கள் எல்லோருக்கும் உள்ளத்தில் குழந்திருக்கிறார்கள். ரெண்டு சம்பவத்தை சொல்கிறேன், உமர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்படுகிறது, கொஞ்சம் நிதானமாக இதை பற்றி யோசிங்க. ஹக்கம் இப்னு கைசான், என்ன பேர்? ஹக்கம். அவருடைய பேர் என்னது? ஹக்கம் இப்னு கைசான். இவர் ஒரு நான் முஸ்லிம். இவருக்கு நபியவங்க அழைப்பு கொடுக்கிறாங்க, நேரம் பேசுறாங்க, ஆனா அவர் பொருள்படுத்துறாரு, அப்படி பொதுப்போக்காக தட்டி கழிக்கிறார். அவ உமர் ரதியல்லாஹுக்கு தாங்க முடியாது. உமர் ரதியல்லாஹு ஆத்திரப்பட்டு சொன்னாங்க, அரசுல்லாஹ் விடுங்க, நான் இவர ஒரு கை பார்க்கிறேன். நபியவர்கள் உமர்ட பேச்ச கேட்காம அந்த முகத்தை திருப்பி ஹக்கமோட பேசினாங்க. நேரம் பேசிட்டு போக்குல கலிம சொல்லிட்டாங்க, அஸ்லம ஹக்கம் கேச்சு கட்டம். அவர்களை விட்டு அவர் நீ ஒரு ஜிஸியா கொடுத்துட்டு வாழ்ந்தார். ஜிசியாவை கொடுத்துட்டு வாழலாம் என்று சொல்றது எதுக்குன்னா, எங்கட சூழலை நீங்க படிக்கிறீங்க, நாங்க யார் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு அவகாசம் தருகிறோம். எங்களை பத்தி தப்பான பிழையான மோசமான கருத்துக்களை உங்களோட காதுல போட்டு நிரப்பிருக்கிறாங்க, அதை விளங்குவதற்குரிய அவகாசம் தான் இந்த ஜிசியா. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எங்களோட வாழுங்க, உங்களை விரட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், கொல்ல மாட்டோம், ஒன்று செய்ய மாட்டோம். எங்களோட அப்ப மக்கால ஒருவர் வருகிறார். அவருடைய பேர் சஃப்வான். அவர் சேலஞ்ச் பண்றார். சேலஞ்ச் என்ன சொல்றாரு? உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் ஒருவன் தனித்திருப்பேன். உலகமே இஸ்லாத்துக்கு வந்தால் நான் ஒருவன் எப்படி யாரும் இல்லை, அப்படி கூட யாரும் பேச மாட்டேன். அவர் பேசின மாதிரி யாருமே பேசினது கேள்விப்பட்டது கிடையாது. உலகமே இஸ்லாத்துக்கு உலகமே வந்தாலும் நான் ஒருவன். இது அப்படிப்பட்ட விரோதம், குரோதம், வைராக்கியம், இப்படி மோசமான வார்த்தையை பேசக்கூடிய மனிதரோடையும் நபி அவர்கள் குடுக்கல் வாங்கல் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? பேரிச்ச பழம் வச்சுட்டு பழம் எடுக்கிறதா? ஆயுதம் வாங்குறாங்க, ஆயுதம் வாங்குறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஆயுதம் வேணும். பணமும் தர்றதுக்கு இல்ல, இரவலா பாவிச்சுட்டு திருப்பி தந்துருவோம். அவர் கேட்கிறாரு, என்ன பைக் போஸ்ட் பண்ண போறீங்களா? இப்ப உங்களுக்கு சக்தி வந்தோம்னு எனக்கிட்ட வளவந்தமா எடுக்க வாங்குறீங்க இல்லையா? சொன்ன ஆரியத்தின் வாஜாக்கும், இது இரவலாக எடுக்கிறேன், திருப்பி தந்துருவோம். அவ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணும், நான் உங்களோட சேர்ந்து உங்களை பார்க்க விரும்புறேன், உங்களோட சேர்ந்து உங்களோட யுத்தத்தில் கலந்து கொள்ள விரும்புறேன். தாராளமா வரலாம். யுத்தத்தில் உள்ள வழிகாட்டல்கள் என்ன? சிறார்களுக்கு அடிக்க முடியாது, பெண்களை நாசப்படுத்த முடியாது, விவாதத் வழக்கு ஸ்தலங்களை உடைக்க முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, மரங்கள் எல்லாம் வெட்டி நாசப்படுத்த முடியாது, இப்படி நிபந்தனைகள் எல்லாம். அவர் வந்து சேர்றார், பார்க்கிறார். பார்வையாளர், அப்சர்வேட்டிவ் ஸ்டேட்டஸ், அவர் பார்வையாளராக வந்திருக்கிறார். பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹுனைனுடைய யுத்தத்தில் ஏராளமான ஒட்டகம், ஆடு அப்படி மந்த மந்தையாக இருக்கிறார். பார்த்து நம்பி உங்களிடம், சஃப்வான் உனக்கு இது வேணுமா? உடனே கலிம சொல்கிறார். மனிதர்களுக்கும் நபியாக உலகத்துக்கு ரஹமத்தாக. கடுத்து என்னது? ஆள் கொள்றதா, கொள்ளையடிக்கிறதா, பணம் பறிக்கிறதா? கனிவான சகோதரர்களை பெரியார்களே, நபியவர்கள் அனுப்பட்ட நோக்கம் மக்களுடைய இதாயிற்று. அதுக்குரிய ஒவ்வொரு ஆதாரங்களும் நான் முன் வச்சுட்டு போறேன். நபியவர்கள் உம்மத்தை அல்லாஹ்வோட இணைப்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள். முதலாவது இறங்கிய சூரா சூரத்துல் அலக், இக்ரா ரப்பிக்கல்லதி கலக், கலக்கல் இன்சான் அலக், இது சூரத்துல் அலக். இரண்டாவது இறங்குது யாயுவல் முத்தஸ்ஸிர், கும் அந்த ரப்பக ஃபதத் வஸியாபக ஃபத ஃபருஜ் ஃபஹ்ஜுர். முதலாவது சூரத்துல் அலக் மூலமாக அல்லாஹ் தன் அறிமுகப்படுத்துகிறார். சூரத்துல் முத்தஸ்ஸிர் மூலமாக கும் ஃபந்தர், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த சொல்கிறார். அல்லாஹ் தன் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் தன்னுடைய சிபத்துகளை சொல்லி இதுதான் அல்லாஹ் அறிமுகப்படுத்த. யாயோலே போர்வை போத்திருந்த எழுந்து நின்று அல்லாஹ்வை பயான் செய்யும், அல்லாஹ் அறிமுகப்படுத்துமான் சொல்றேன். அப்ப எங்களுக்கு ரெண்டு கடன் இருக்குது. ஒன்று, நாங்க அல்லாஹ்வை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த. என்னைய பத்தி, உங்களை பத்தி, கட்சியை பத்தி, ஆட்சியை பத்தி, பதவியை பத்தி, பணத்தை பத்தி, பொருளை பத்தி, இதை பத்தி இல்ல அறிமுகப்படுத்துறது மக்களுக்கு. அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய ஆட்சியை, அல்லாஹ் கொண்டு நடப்பது, அல்லாஹுடைய சிபாத்தை, அல்லாஹுடைய தாசை, அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய வல்லமையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது, இதுதான் எங்களுடைய வேலை. ஒரு சொல்லாலே செல்லும் சஹாபாக்கள்ல யாரெல்லாம் இதுல ஈடுபட முடியுமோ அவர்களை இதுக்காக தயாரிச்சார். இந்த பணி, இந்த உழைப்பு, இந்த முயற்சி சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு தரவியர். அவர்கள் பருவமடைந்து அல்லாட பாதையில வெளிக்கிளம்பலாம். இந்த 15 வயது அடையக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு வெளிப்போறதுக்கு பங்களிக்கிறதுக்கு அவர்களை அனுமதித்தார். யுத்தத்துல பங்கு பெற்றதுக்கு அனுமதிச்சார். அப்ப கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னா, நாங்கள் இங்கே கூடியிருக்கிறது மக்களுடைய ஹிதாயத்துக்காக. எதுக்காக கூடியிருக்கிறோம்? ஹிதாயத்துக்காக கூடியிருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு ஒரு பொறுமதியான ஒன்றை தந்திருக்கிறார். இந்த பொறுமதியான ஒன்றை நாங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாட்டி எங்களை போல நஷ்டவாளிகள் நிறையா இருக்க முடியாது. ஒருவர் தனக்கு விருப்பமானவர்களுக்கு தனக்கு விருப்பமானதை கொடுக்கிறது உண்டு. தனக்கு விருப்பமானவர்களுக்கு, தந்த மகனுக்கு, தந்த மகளுக்கு, தந்த மனைவிக்கு, தந்த தகப்பனுக்கு, தந்த பெற்றோருக்கு, இளவந்துக்கு, தந்த விருப்பமானவர்களுக்கு விருப்பமானதை கொடுப்பது உண்டு. உலகத்தில் ஆக எங்களுக்கு விருப்பமானது எதுவாக இருக்கணும் என்பதுதான் கேள்வி. எங்களுக்கு ஆக விருப்பமானது ஒரு மனிதன் நேர்வழி பெறுவது. எங்களோட உள்ளத்துல வரணும், எங்களோட எல்லாரோட உள்ளத்திலே வரணும். எங்களுக்கு ஆக விருப்பமானது உலகத்துல வேற ஒன்றும் அல்ல, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பக்கம் வருவது. அதுதான் எங்களுக்கு ஆக விருப்பம். இதை விட பொறுமதியானது உலகத்துல ஒன்று கிடையாது. சஹாபாக்கள் ஒருவர் கலிமா சொல்லி தீனுக்குள்ள வந்தா சரியான சந்தோஷப்படுவார்கள். ஒருவர் எங்களை விட்டு வெளியே போனா அவர்கள் பெரும் கைசெய்தப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதிலையும் விரோதி, உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொன்ன மனிதனோட கூட குடுக்கல் வாங்கல் செய்தாங்க. ஏன் குடுக்கல் வாங்கல் செஞ்சாங்கன்னா, நபியுடைய குடுக்கல் வாங்கல்ல எவ்வளவு நேர்மையாக இருப்பார் என்பதை காண்பிக்கிறதுக்கு. அப்படித்தானே? அப்ப அவர்கிட்ட பாலும் பெருசு பலமும் நபி அவங்க கேட்கல. அவர்கிட்ட கேட்டது என்னது? என்ன கேட்டாங்க? ஆயுதம். ஓ, அப்ப அவர் கேட்கிறார், என்ன என்ன போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கு மக்காவை கைப்பற்றினத்தினால என்ன பலவந்தப்படுத்தி எனக்கு ஆயுதம் எடுக்க போறீங்களா? பலவந்தம் கிடையாது. இது ஒரு டீல், இது ஒரு கொடுக்கல் வாங்கல். குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூட அதனுடைய கண்ட்ராக்டுடைய அந்த கண்டிஷன் என்ன? இது எந்த அடிப்படையில் இந்த குடுக்கல் வாங்கல் நடக்குது? நான் உங்கள்ட்ட பரிசு எடுக்கிறேனா, அல்லது எடுத்து திருப்பி தாரனா, இல்லாட்டி உங்கள்ட்ட வாங்குறேனா, அல்லது வாடகைக்கு எடுக்கிறனா, என்ன இந்த அடிப்படையில்? அப்ப நபி அவங்க இந்த 4-5 கேட்டகரியில சொன்னாங்க, நான் இதை இரவலாக எடுக்கிறேன், இதை யூஸ் பண்ணிட்டு as it is திருப்பி தந்துடுவேன், அதுல உடனே கூட அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுவேன். அப்ப அவர் சொன்னாரு, சரி அப்ப நானும் வார இதை பாக்குறதுக்கு. விரோதிலே விரோதி, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் கொடுக்கிறாங்க. தன்னோட சேர்ந்து இருக்க, வாங்க எங்களோட சேர்ந்து இருக்க. அவ சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள அவ பாக்குறாங்க. சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் சந்தர்ப்பத்தில் தான் மனிதன் விளங்குவார். ஆகப்பெரிய விரோதி தான் இன்னொருவர், அவருடைய பேர் சுமாமா. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமான ஒரு மனிதர் இருப்பார்னா அது முகம்மது. வெறுப்பான ஒரு பூமி இருக்கும்டா அது மதீனா. வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கும்டா அது இஸ்லாம். இந்த மூனையும் பப்ளிக்ல அறிவிக்கிறார் அவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பெரிய குற்றவாளி. அவர் குடிப்பட்டு மதீனாக்கு கொண்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு தண்டனை ஒன்று கொடுக்கணும் தானே? நபி அவங்க கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? பாருங்க எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாங்க. அவருக்கு கொடுத்த தண்டனை, அவர் ஒரு எதிரி விரோதி, அவர் பொல்லாத மனிதர், எந்த நேரமும் முஸ்லிம்கள் அவர் வழியில போக்கல அவருக்கு ஹார்ம் பண்ணுவார், எல்லாம் செய்வார். இப்ப அவரை கொழந்தை அவருக்கு இப்ப தண்டனை கொடுக்கணும். நபியவங்க கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, மதீனால குழந்தை ரூம் உள்ளுக்கு போட்டு அடைச்சு வைக்கல, மஸ்ஜித் உள்ள குழந்தை கட்டி வைக்க. ஏன் நீ இவ்வளவு காலம் எங்களை சரியாக தெரியல, இவ்வளவு காலம் எங்களை தெரியாததுனாலதான் உனக்கு ஏண்ட முகம் வெறுப்பாக விளங்குது, ஏண்ட மார்க்கம் பிழையாக விளங்குது, ஏண்ட பூமி பிழையாக விளங்குது, ஏன் தவறான செய்தி தான் உன் காதலை இதுவரைக்கும் போட்டு நினைச்சிருக்கிறான். இப்ப நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தார, நான் யாருன்ற பார். நாங்க யாருன்றது எங்களோட சேர்ந்திருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அப்ப மூணு நாள் கட்டி வைக்கிறேன்னா அவரு டாய்லெட் வாங்க, அவருக்கு போகலாது, அவர் அப்படியே வைக்கிறது. ஒரு சமீபத்தில் ஒரு வந்தனமாவுடைய அந்த சிறையில வச்சிருந்த ஒருவர் எப்படின்னா, நாய் போடுற கூட்டில் அவரை போட்டு வச்சு அவர் வந்து ஒரு ஹாஃபிஸுல் குர்ஆன் ஒரு நாலு மாசம் அப்படியே வச்சிருந்து அவருடைய உடம்பே அப்படி வளைஞ்சிருச்சு. இஸ்லாம் இப்படி தந்தன ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய தேவை, அவருடைய பசி, அவருடைய உணவு இதெல்லாம் அவருக்கு கொடுத்துதான் அவர் அங்க வச்சிருக்கிறார். மூணு நாள் போனதுக்கு பிறகு இப்ப அவரோட நபியவர்கள் சம்பாஷணை பண்றாங்க, அவரோட பேசுறாங்க, உரையாடுறாங்க. எப்படி அப்பா கேக்குறாங்க, நீங்க டிஸ்கஷன் இது புகாரி முஸ்லிம் ரெண்டு கிரந்தத்திலையும் இந்த ஹதீஸ் பதிவாகி. கடைசியில அவர் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா, உலகத்தில் ஆக விருப்பமான முகம் உங்களுடைய, விருப்பமான மார்க்கம் உங்களுடைய மார்க்கம், விருப்பமான பூமி மதீனத்துடைய பூமி. இது எத்தனை நாள் ஏற்பட்டுச்சு, மூணு வருஷமா, எத்தனை நாள், மூணே மூணு நாட்கள், மூணே மூணு நாட்கள். இந்த தப்லீகில் அல்லாத பாதையில வெளிக்கிளம்பி போறது இந்த பரிமாற்றத்துக்கு தான். இதை பத்தி சொல்லும் பொழுது, தப்லீகுடைய இந்த வேலையை பற்றி சொல்லும் பொழுது, அது மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், கூபியோம் கா லேன் தேன் ஹே, இது பண்பையும் அன்பையும் கருணையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வேலை. 25 பேர் இருக்கிற ஒரு ஜமாத்துல ஒரு டாக்டர் இருக்கிறார், ப்ரொஃபஸர் இருக்கிறார், லெக்சர் இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கிறார், பிசினஸ் மேன் இருக்கிறார், சாதாரண மனிதர் இருக்கிறார், மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுல மௌலைமார் இருக்கிறாங்க, ஆபீஸ்கள் இருக்கிறாங்க, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதுல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் நல்லதை பரிமாறிக்கிறது, ஒருவருக்கொருவர் நல்லது. அவன் முதலாவது எங்களுடைய கூட்டத்தின் நோக்கம் ஹிதாயத், புரியுதா நான் சொல்றது, ஹிதாயத் ஏன் நபியவர்கள் அதுக்காக தான் அனுப்பப்பட்டார்கள். விரோதிலையும் விரோதிய நபியவர்கள் கையாண்டிருக்கிறாங்க, யுத்தத்திலையும் சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க, சிறை கைதியாக பிடிப்பட்டவரையும் மஸ்ஜிதில் மூணு நாள் வைத்து அவரோட வந்து நபி அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றார், நபியே உலகத்தில் ஆக சிறந்த முகம் உங்களிடம் சொன்னார். இது எப்படி மாறுச்சு கனிவார்களே, அந்த மூணு நாள் அவர் தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அங்கு இப்ப நபியவங்க பாருங்க, அவரை திறந்து வச்சுட்டாங்க. எனக்கு வேணும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து அல்லாஹ்வை விளங்க வைக்க, எங்களை பற்றி உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி ஆக்க, இப்பையும் நீ இதை ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை என்றா உனக்கு புல் ரைட்ஸ் இருக்கு, என்ன இந்த பலவந்தமும் கிடையாது, இதுக்குள்ள நீ நுழைய வேண்டும் என்று இலக்கும் தீனுக்கும் அறியதை போன்ற மார்க்கம் உனக்கு எங்கட மார்க்கம் எனக்கு போ. ஆனா அவர் என்ன செய்கிறார், போய் குளிச்சுட்டு வாரார் என்று சொல்றார், ரசூலுல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நபியவர்களுடைய அந்த அந்த சஹ்பத், அந்த சூழல், அந்த என்வாயர்மெண்ட், அவர்களுடைய அந்த தவறான சந்தேகங்களை நிவர்த்தி ஆகிடுச்சு. இன்று உலகத்துக்கு தேவையான சோதர்கள் எப்படியாகவே இஸ்லாம் சம்பந்தமான தவறான கருத்துக்களை மக்களுடைய உள்ளத்திலிருந்து நிவர்த்தி செய்வது தேவை. இதுக்கு ஆக பெரிய முக்கியமான ஒரு பகுதி தான் முஸ்லிம்களுடைய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள்ல நாலு பணிகள் அங்கு நடைபெறணும். தாவத் இருக்கணும், தாலீம் தாலும் இருக்கணும், விக்ர் இபாதத் இருக்கணும், ஹிக்மத் இருக்கணும். மஸ்ஜிதுல வரக்கூடியவர்களுடைய கஷ்ட நஷ்டத்துல மஸ்ஜிதுல உள்ளவர்கள், மகாம்ல உள்ளவர்கள், முத்தவல்லிகள், ட்ரஸ்டிமார்கள் அதுல பங்களிப்பு செய்யணும். மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுடைய கஷ்ட நஷ்டத்துல பங்களிப்பு. பரதேசியா இருக்கிறான், வெளியில இருந்து வந்திருக்கிறான், வேற ஊரை சென்றுதான் இருக்கிறான். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய தேவை, அவருடைய கஷ்டத்துல முஸ்லிம்கள் பங்கெடுக்கணும். மஸ்ஜித் அதுக்குரியதும் மஸ்ஜிதுல இபாதத்தும் நடக்கணும், அல்லாத விக்ரம் இருக்கணும். மஸ்ஜிதுல மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், ஷரியத்தை கற்றுக்கொள்ளணும், செக்கு மசாயில்களை கற்றுக்கொள்ளணும், குரானுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். மஸ்ஜித் மஸ்ஜிதுல அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகள் உருவாக்கப்படணும். எந்த உலக நாடுகளில் தேவை இருக்குதோ அங்கு போய் இந்த தூதை முன்வைக்கக்கூடிய அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் அந்த ஆர்வமும் அந்த துடிப்பும், உலகத்தில் எங்கெல்லாம் வேணுமோ அங்க போய் இந்த தூதை நான் வச்சு வைக்க போகிறேன் என்ற இந்த மன துடிப்போட, கவலையோட, இந்த சிந்தனையோட பாடுபடக்கூடிய மனிதராக ஆகக்கூடிய நேரத்தில் மேலான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹிதாயத்துடைய கதவுகளை திறக்கிறார். அருத்ராஜ் 53 முதல் ஜமாத் அமெரிக்காவுக்கு போனது 1953. அந்த ஜமாத்தில் 1953 கிட்டத்தட்ட 62 வருஷம் அந்த ஜமாத்தில் போன 5 பேரையும் நான் பாகிஸ்தான்ல சந்திச்சேன். அதுல கிட்டத்தட்ட அந்த 5 பேரும் அமெரிக்காவுக்கு போச்சு 1953. இலங்கைக்கு 1953 தான் முதல் ஜமாத் இலங்கைக்கு வந்துச்சு. அதுல போனவர்கள் எல்லாம் சரியான படிச்ச வியாபாரிகள், நல்ல ஒரே ஒரு ஆளும் தான் இருந்தார், மௌலானா அப்துல் காதர் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி. சர்கோதாவை சேர்ந்தவர்கள் பாபு பஷீர். இந்த ஆங்கிலர்களுடைய இந்தியா பாகிஸ்தானுடைய பார்ட்டிஷனுக்கு முதல் அவர்கள் ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பிரிட்டனுடைய அந்த ஆட்சி காலத்தில் சரியான ஒரு ஹை ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல ஒர்க் பண்ணின மனிதர் பாபு பஷீர். இப்ராஹிம் அப்துல் ஜப்பார் தில்லியில மெடிக்கல் அந்த பிசினஸ்ல ஆக பெரிய ஒரு பிசினஸ் மேன். இதே போல படிச்ச ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர், ஒரு ஆளு, இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான் 1953 நியூயார்க்ல போயிட்டு இறங்கினார் ஜமாத் ஃபர்ஸ்ட் ஜமாத். அப்போ ஒரு தங்குறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்த அவர்கள் தேடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ண சந்திச்சாங்க. அந்த பெண் இவர்கிட்ட கேட்டு என்ன சொன்னாங்க, ஒரு இடம் தேடி கொண்டிருக்கிறோம். அந்த பெண் சொல்லுது, எங்களுக்கு இப்படி அபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்க வந்து தங்கலாம். அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியுடைய இன்சார்ஜாக அந்த பெண்ணும் அவருடைய ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. இது நான் அவர்களிடத்தில் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டேன். அந்த ஜமாத் போனது, சந்திச்சது, வாய்ந்தது எல்லாம் இறுதியாக அவர்கள் அந்த இடத்துல தங்கிட்டு போகும் பொழுது அந்த பெண்ணுடைய ஒரு ரிக்வெஸ்ட், இந்த கணவனை நீங்க கொஞ்சம் சந்திக்கணும். சொன்னாங்க, நான் இப்படி வாஷிங்டன் டிசி, கலிபோர்னியா, இப்படி பல இடத்துக்கு நாங்கள் விசிட் பண்றோம், இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரோம், வரக்குள்ள நாங்க. அதே மாதிரி அவர்கள் ஒரு 4 மாசம் முடிச்சுட்டு வரக்குள்ள அதே மாதிரி வந்து அந்த ஹஸ்பண்டை மீட் பண்ணாங்க. அப்ப அவர் கேட்ட கேள்வி, நீங்க 4 மாசம் வந்தீங்க, ஒரு டிஃபரன்ஸ் கேட்டகரி ஆஃப் பீப்புள், பல பல ப்ரொஃபஷனல்ஸ் இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க இவ்வளோ ஒரு இடமும் போறதுக்கு பகரமாக ஒரு சின்ன லீஃப்லெட் வந்து ஒரு புக்லெட் வந்து பிரச்சா பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா வெரி சிம்பிளா இது ரீச் ஆகிருக்குமே, எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க. அவர் உங்களுக்கு தெரியும் இந்த ஜமாத்துல ஒரு உசூல் இருக்குது, ஒருவர் தான் பேசுவார், எல்லாரும் பேச போறது இல்லை. அப்ப குதா பக்ஸ் சொல்லி இலங்கைக்கு வராங்க மௌலானா உஸ்மான் அவர்களுடைய அப்பா, அவரும் சரியான படித்த மனிதர் பாகிஸ்தான்ல. இந்த அஞ்சு பேரோட நான் சரியான இவர்களோடு இருந்திருக்கிறேன், இவர்கள் மூலமாக நான் சரியான புரோஷன் அடைஞ்சிருக்கிறேன். 1983 காசி அப்துல் காதர் என்பவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தார்கள். இப்ராஹிம் அப்துல் ஜப்பார் ஒரு ஆலிமல்ல ஒரு பிசினஸ் மேன், அவர் ஒரு ஆலிம விடவும் ஒரு படி முன்னேறிய மனிதர். அந்த அளவு அழகாக பேசுவார், ஆங்கிலத்தில் பேசுவார், அவருடைய உடுப்பு அவருடைய தலப்பா அணிஞ்சிருப்பார், ஷர்வானி உடுத்திருப்பார், சரியான அவருடைய அவர் குடும்பமே அந்த தில்லில பெரும் பிசினஸ் மேன். பாபு பஷீர் பாகிஸ்தானுடைய அமீராக இருந்திருக்கிறார், அவருடைய பெரும் சேவை இருக்குது பாகிஸ்தானுக்கு. அவர் அந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பிரிட்டனுடைய காலத்தில் அவர் எப்படி ஆடை அணிவார்னா ஒரு வெள்ளையர்கள் அணிகிற மாதிரி ஆடை தான் அவர் அணியக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருப்பார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க எல்லாரும் பேசிருக்கிறாங்க அமெரிக்கா. அவர் ஒருவர் பேசுகிறார், அவருக்கு கணவனுக்கு இந்த ரிப்ளை அந்த கிறிஸ்டனுக்கு பதில் கொடுக்க போகும் பொழுது அந்த பெண் சொல்லதாம், நான் இந்த ஹஸ்பண்டுக்கு பதில் கொடுக்கிறேன், நான் இவருக்கு பதில் கொடுக்கிறேன். அது என்னன்னா, நானும் இவ்வளவு காலம் இஸ்லாம் சம்பந்தமான ஏராளமான புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு கடுவத்தனையும் இஸ்லாம் கவர் இல்லை. ஆனா இந்த அஞ்சு பேரை பார்த்த இந்த உள்ளத்துல வந்த தாக்கம் புத்தகத்துல வரையில், அஞ்சு பேரை பார்த்து ஏன் இஸ்லாம் ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்மாதிரியான மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இதுல எதுவுமே மனிதர்களுக்கு கஷ்டமானது என்பது இல்லை. எதுக்குமே எனக்கு ரிப்ளை கொடுக்கலாது என்றது அல்ல. போன மாதம் இந்த நாளா இருக்கும், ஒரு மாசம் தான் இருக்கும், ரோம்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க, ரோம்ல இருந்து ரெண்டும் ஃபாதர்ஸ் எங்களை சந்திக்க வந்தாங்க. அப்ப அதுல கிளாம்புல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்ல ஒரு முக்கியமான ரோமன் கத்தலிக்குடைய ஒரு ஃபாதரும் சேர்ந்து வந்தார் சந்திக்க. அது அந்த ரோம்ல இருந்து வந்த அந்த ஃபாதர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு. இப்ப எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு அவருடைய கேள்வி. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour டிஸ்கஷன், அதுல அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னார். கேட்டாரு, குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விஷயம் இல்லாட்டி நீங்க எப்படி அதை ரூல் பண்ணுவீங்க? இது ஒரு மாடர்ன் கால வழியா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் பேபி கேட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு இது சொல்றேன். நான் சொன்னேன், வெரி குட் க்வெஸ்சன், நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. சொன்ன நீங்க கேட்ட இதே கேள்வியே எங்களோட நபியே கேட்டிருக்கீங்க. அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தூதராக நபி அவர்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் அந்த ஊருக்கு ஒன்னு பொறுப்பாக அனுப்புறேன், என்ன ரிப்ரசன்டேட்டிவாக அனுப்புறேன், அங்க ரூல் பண்ண அனுப்புறேன், குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ரூலிங் இல்லாட்டி நீ எப்படி நடந்து கொள்வாங்க? அவர் சொன்னார், யார சொல்லா, நான் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் நான் ஒரு இஜ்திஹாத் செய்வேன், நான் ஒரு அனலஜி மூலமாக இதுக்கு ஒரு ரூலிங் ஒன்று கொடுப்பேன், நான் ஒரு ரூலிங் ஒன்று செல்லும். சரியான சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், கிறிஸ்து பேபியை பற்றி நாங்கள் ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறோம், அவர்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பெஸ்டே இல்லை என்பது, அதுல இஸ்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்குது என்றது. நான் என்ன சொல்ல வரேன், மேலான சகோதரர்களை தெரியாக்குறேன், எங்களோட தீன மற்றவர்கள் தெரியல, தெரியறதுக்குரிய அவகாசம் நான் அவர்களுக்கு கொடுக்கல. உதாரணமாக ரசூலுல்லாஹி செல்லம் மக்கால தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு விரோதி வருகிறான், துஃபைல், அவருடைய பேர் துஃபைல், வருகிறார். எங்கிருந்து? யமன்ல இருந்து. அவர் டெலிகேஷனோட வருகிறார். அவர் வரக்குல அவர்கிட்ட காதுல ஏராளமான விஷயங்களை போட்டு நினைச்சுட்டாங்க. இந்த முகம்மதுடைய பேச்ச கேட்கவானா, இவர் கெட்டவர், இவர் சூனியக்காரர், இவர் இப்படிப்பட்டவர், இவருடைய பேச்ச கேட்டா எல்லாம் மாறி போவாங்க. அவர் என்ன செஞ்சார், பஞ்சு எடுத்து காதுல போட்டுக்கிட்ட, பஞ்சு எடுத்து காதுல பிரசலாலும் தொழில் பண்ணிக்கலாம். இது ஜாகியத்துடைய காலம், இது மக்காவுடைய அந்த 13 வருஷ காலம். இப்ப நிறையவும் குரான் ஓதுறாங்க, குரான் ஓதுவாங்க, சம்பவங்கள் படிச்சிருக்கிறீங்க, சிலைகள் எல்லாம் இருக்கும் ஹரத்துல, நபி அவங்க தக்பீர் கட்டி சொல்லுவாங்க, உரத்த குரல்ல குரான் ஓதுவாங்க, குரான் ஓதுறது காபிர்கள் வந்து கேட்பாங்க, இப்படி பல சம்பவங்கள். சில நேரம் நபியோட முதுகுகள் மீது ஒட்டக குடலை கொண்டு போடுவாங்க, இப்படி கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, எல்லா அநியாயங்களையும் அப்படி இருந்தும் நபி அவங்க விட மாட்டாங்க சொல்லுவாங்க. அப்படி இவர் வந்து போறாங்க, இப்படி முரு அப்படி கடக்கிறாங்க, கடப்புல அவர்கிட்ட உள்ளத்துக்கு வருது ஒரு சென்ஸ் வச்சு யோசிக்கிறார், நான் ஒரு இன்டலெக்ட் தான், நான் ஒரு புத்தியுள்ள மனிதன் தான், நான் ஏன் பஞ்ச போட்டுக்கிட்டு இருக்கணும், எனக்கு இவ்வளவு சென்ஸ் இல்லையா, உண்ட எது எது லை எது ட்ரூத்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு ஒரு எது உண்மை எது பொய் என்று அடையாளம் காண முடியாதா, நான் ஏன் இப்படி இருக்கணும் என்று பஞ்ச நிற்கிறான். நபியோங்க குரானோகத்துல அதை கேட்டார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை வாங்கினான். அவர் தான் பூரா யமன், இன்னைக்கு யமன், யமனுடைய இஸ்லாம் இந்த துஃபைலுடைய சொத்தாக வருகிறது. துஃபைல் என்று சொன்னா எனக்கு யாருக்கும் தெரியாது, ஆனா அபூ ஹுரைரான்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியுதான் அபூ ஹுரைரா தெரியாதவங்க யாரும் கையை தூக்கணும்னா 5 பேரும் தூக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே அபூ ஹுரைரான்டா, எல்லாருக்குமே. ஆனா துஃபைல்ன்னா 10 பேருக்கு தான், 20 பேருக்கு தான் தெரியும். இந்த துஃபைலுடைய துஃபைல் என்ன செய்யறார், நான் ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் பேசி வருகிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கட இங்க கூடியிருக்கக்கூடிய நோக்கம் மக்களுடைய ஹிதாயத்து. நாங்க யாருக்கும் பத்வா செய்ய, யாரோடையும் டிபேட் பண்ண, யாரையும் கீழே போட, யாரையும் தர்க்கம் செய்ய, நாங்க தான் என்று சொல்ல இங்க கூட இல்லை. நாங்க கூடியிருக்கிறோம் உலகத்துல வாழக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் யாழ்லா நீ ஹிதாயத்தை கொடு. இதுக்குதான் எல்லாமே அழைக்கிறோம், மாணவர்களும் வாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க, யூனிவர்சிட்டிஸ் வாங்க, படித்தவர்களும் வாங்க, வியாபாரிகளும் வாங்க, பட்டதாரிகளும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லா கிட்ட துவாவும் செய்வோம், முயற்சியும் செய்வோம். முயற்சியை நடக்கும், ஸ்கூல் மாணவர் போவார் ஸ்கூலுக்கு, எல்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஓஹோ, இதுல நானே 25 வருஷத்துக்கு முத கேட்டது இந்த சம்பவம். சில குரான் ஹதீஸ் இதுகள் எல்லாம் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சில சில உதாரணங்களை சொல்றேன் படிப்பினைக்காக வேண்டி. ஒரு டீச்சர் கிளாஸ்ல யூகேல, லண்டன் அல்லது வேற ஒரு சிட்டியில ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தும் பொழுது அந்த டீச்சர் அப்சர்வ் பண்றாங்க, இந்த கிளாஸ்ல ரெண்டு புள்ளைகள் சரியான வித்தியாசமா இருக்கு. அந்த ரெண்டு புள்ளைகளோட பெற்றோர் தீன் இஸ்லாம் உடைய பற்று, அவர்களுடைய சரியான பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், பேணுதல்கள் இதெல்லாம் இருக்கு. ஒரு 6 வயது புள்ள, இந்த கொழும்புல ஒரு மகல்ல நான் போற மசூதில, அந்த 6 வயது புள்ளையும் ஃபஜ்ருக்கு வாப்பாவோட சேர்ந்து வருது. நானே அதை பார்க்கக்குள்ள எனக்கே அது கவர்ச்சியா இருக்கு. பெரியவங்களே இன்னைக்கு எழுப்பாட்டுறது என்ன பாடா இருக்குது, இந்த 6 வயதுக்குள்ள விடாம வாரதுன்னா அந்த புள்ள கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் வருது. சில 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 சின்ன பிள்ளையில பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய கவர்ச்சி, ஒழுக்கம், பேணுதல், அதை படிச்சு கொடுக்கக்கூடிய முறை, சைல்ட் சைக்காலஜின்றது சின்ன குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு புள்ள ஒரு புட்டத்தில் அடிக்கிறது இல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு சேரை போட்டு வாப்பா உட்காருங்க, அந்த பிள்ளைய கைட் பண்ணினா பாப்பா பேசுற பொய்ய பாப்பா பேசுற ஏச்ச புள்ள கேட்டு கேட்டுதான படிக்குது. முதலாவது கட்டம் பிள்ளைக்கு அப்ப இந்த டீச்சர் வித்தியாசமாக கண்டு கடைசியில் இந்த டீச்சர் முடிவுக்கு வாராங்க, இந்த ரெண்டு குழந்தைகளும் முஸ்லிம் ஃபேமிலியை சேர்ந்தது. அந்த பெற்றோரை போயிட்டு பார்க்கக்குள்ள அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் காரணம், அது இஸ்லாம் படி இந்த பிள்ளைய வளர்த்திருக்குது, அதனால இந்த அந்த டீச்சர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணம். டீச்சர் இஸ்லாம் எங்க ஒரு நண்பர் இருக்கிறார், நான் இங்கே அழைச்சி வந்திருக்கிறேன் கொழும்புக்கு, ரெண்டு மூணு முறை வந்திருக்கிறார். அவர் ஒரு அமெரிக்கன், ஆனா சின்ன வயதிலிருந்தே மியூசிஷியன், அவர் மியூசிக்ல தான் ஈடுபடுவார். சின்ன வயதிலிருந்தே மியூசிக்ல நான் முதலாக அவர் சந்திச்சது 1986 நான் கடைசி கௌரஹதீஸ் படிக்கக்கூடிய நேரத்தில் அவரும் இந்த கிளாஸ்ல இருந்தார். அவர் 1973 அவர் கிட்டாரோட உலகம் எல்லாம் சுத்திருக்கிறார், ஜப்பானுக்கும் போயிருக்கிறார், மத்த நாடுகளுக்கு போயிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் மொரோக்கோல அவர் டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு ஜமாத் ஒரு ஃபெரியில தொழுறாங்க, அந்த காட்சியை கண்டு ஸ்டார்ட்டுக்கிறார். இன்றைக்கு சுஹான் அல்லா, அவரோ உம்முல் குரான் ஓதினார், மக்கால ஓதினார், ஷேக் பின்பான் பக்கத்தில் மாணவராக இருந்தார், அதுக்கப்புறம் கராச்சியில வந்து எங்களோட சேர்ந்து ஓதினார், அதுக்கப்புறம் ஜமாத்துகள்ல வருஷம் போனார். பெரிய மாற்றம் அவருக்கு. இன்னைக்கு ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு 10-13 குழந்தைகள் இருக்கு, எல்லாம் ஹாஃபிஸ்கள் ஆளுங்களாக இருக்கு. அவர் இன்றையும் கை செய்தப்படுவார். என்ன தாய்க்கு ஹிதாயத்துக்கு நீங்க துவா செய்யணும், இந்த தாயுடைய ஹிதாயத்துக்கு. அவர் கொழும்புக்கு 2-3 முறை வந்திருக்கு. அவர் இப்ப அதிகமான அவருடைய தலைப்பு பிசினஸ் துன்யா ஆகிறார், இது அவருடைய தலைப்பு. இதுல அவர் மிச்சம் பாடுபடுறார். பல படித்த மக்கள் மத்தியில அவர் இந்த பிரசன்டேஷனை முன்வைக்கிறார். பிசினஸ் துன்யா ஆகிறார், பிசினஸ் வெறுமனே துன்யாவா அல்லது ஆகிறத்துக்குமாறது. பிசினஸ் கொண்டு ஒரு மனிதன் எப்படி ஆகிறத்தை அடைய முடியும்? நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர் நபிமார்களோட சித்தீக்களோட சுஹதாக்களோட எழுப்பாட்டப்படுவார். வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் நேர்மையாக இருக்கிறார், ஒரு ப்ரொஃபஸர் நேர்மையாக இருக்கிறார், ஒரு லெக்சரர் நேர்மையாக இருக்கிறார். கனிமான சகோதரர்கள் தெரியாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அலிகட் யூனிவர்சிட்டி படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கை தூக்குங்களேன், தெரிந்தாலும் அலிகட் யூனிவர்சிட்டி சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க, மாஷால்ல, எல்லாம் வெக்கப்படுறீங்க கை தூக்கிறதுக்கு. அலிகர் யூனிவர்சிட்டியில தான் எங்களுடைய டாக்டர் பதீபீனும் படிச்சிருக்கிறார், இங்க பலரும் படிச்சிருக்கிறார். இந்தியால உருவாக்கப்பட்ட ஒரு முஸ்லிம்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, அதனுடைய பாணி பல ஒரு கன்ட்ரடிக்டான மனிதர், அவரை பற்றி பல விதமான பேச்சுகள் இதெல்லாம் இருக்குது. 1960 இலங்கையிலிருந்து ஜமாத் போனது, பாருங்க எப்படி மாற்றங்கள் வருகிறது. 1960 அந்த ஜமாத்துல மல்வானையை சேர்ந்த உவைஸ் ஆஜியா, அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர், உவைஸ் ஆஜியா அவர் அந்த ஜமாத்துல போனார். ஆனா நல்ல ஆங்கிலம் பேசுவார், நல்ல ஆங்கிலம் பேசுவார். அவர் டெல்லிக்கு போனா நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய ஜமாத் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்குது, இவங்களை அலிகட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். இந்த ஜமாத் அலிகட் யூனிவர்சிட்டிக்கு போச்சு. பெர்ஷியன் ஃபேக்கல்டில 35 லெக்சர் பண்ணின டாக்டர் காலித், இப்பையும் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். நான் ஒரு 2 வாரத்துக்கு முதலையும் அவரை சந்திச்சேன். எனக்கு இதே சம்பவத்தை அவர் ரிப்பீட் பண்ணினார். அவர் சொன்னார், நான் கவர்ந்தேன், நான் ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர் பிளஸ் நான் தான் அந்த ஹாஸ்டலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தான் இருந்தது. இந்த ஜமாத் ஸ்ரீலங்காலிருந்து வந்துச்சு 1960 அதுல வந்தார் வயசாஜியா, அவர் வந்த என்னோட பேசின விதத்துல நான் கவர்ந்தேன். நான் இன்றைக்கு தமிழில் இருப்பேன். அவரு அவ்வக்கர் சித்திக்கிறதில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். சில மக்களை போல பக்குவம் உள்ள மனிதர், சாலிஹான மனிதர், தக்குவா உள்ள மனிதர், ஜிக்கரி வாதத்தில் அறிவுள்ள மனிதர், தான் சில சில புத்தகங்கள் எழுதி அது வெளியிடக்கூடிய மனிதர். அன்றைக்கு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான கட்டுரை வச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு அனுப்பணும் என்று என் அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டார். நல்ல பல ஆக்கங்களை அவர் தயாரிச்சிருக்கிறார். அவரை போல ஒரு 20 நான் ப்ரொஃபஸர் சந்திச்சிருக்கிறேன். அலிகர் யூனிவர்சிட்டியில எல்லாருமே டப் டாக்டர் சனாவுல்லா. அவர் வந்து சென்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜ் ஆனவர். அவர் 1960s பிரான்ஸுக்கு போனார். பிரான்ஸுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு போனார். பிரான்ஸுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு போன நேரத்தில் அந்த நேரம் யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தான் அமீராக இருந்தார்கள். ஹயாத்து சஹாபா தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதை தொகுத்தவர்கள் முன்தகம் ஹதீஸ் எல்லா மசிதிலையும் இருக்குது. அதை எழுதினவர்கள் இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி ஒரே ஒரு மகன், அவர்களுடைய மகன் ஹாரூன், அவர்களுடைய மகன் மௌலானா சாத். மௌலானா சாத் மௌலானா சாத் வந்து யூசுப் ரஹமத்துல்லாஹிக்கு பேருந்து அவங்க அப்பா. அவரை பத்தி யூசுஃப் பத்தி உலமாக்கள் சரியான வர்ணிச்சு எழுதியிருக்கிறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல ஹயாத்து சஹாபா இருக்குது, கட்டாயம் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவர்கள். தமிழ்லையும் இப்ப வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வாலியூம். அதுல அபுல் ஹசன் நத்வி இந்தியாவுடைய ஆகப்பெரிய ஒரு அறிவாளி அபுல் ஹசன் நத்வி அவர்கள் ஃபார்வர்ட் எழுதியிருக்கிறாங்க இந்த ஹயாத்து சஹாபாக்கு. கட்டாயம் இங்கிலீஷ் தமிழ் படிக்கக்கூடியவர்கள் அதை படிங்க, படிச்சு பாருங்க அவர்கள் யாருன்றது விளங்கும். அவங்ககிட்ட பேசு, இவர் போக்கல பிரான்ஸுக்கு போக்கல மஷூரா செய்யறார், நான் பிரான்ஸுக்கு போறேன், நான் ஹையர் ஸ்டடீஸுக்கு போறேன். அவருக்கு கைட் பண்ணிருந்தேன். இப்பயும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பழக்கம் இருக்குது, இந்த லோக்கல் டெலிபோன் கால்ஸ் ஃப்ரீ. லோக்கல் டெலிபோன் கால்ஸ் அவங்க அந்த கனெக்ஷனுக்கு தான் சொல்லி எடுப்பாங்க. உள்ளுக்கு பேசுறதுன்னா பெரிய ஷெட்யூலுக்கு பேசுறதுன்னா ஃப்ரீயா பேசலாம். எங்களுக்கு 1000 மினிட் ஃப்ரீ என்று இருக்குது. அது மாதிரி நுணுக்கத்தை பாருங்க. 70 வயசு இருக்கும் அவருக்கு, 70-75 வயசு இருக்கும். அவர் இந்த டெலிபோன் டைரக்டர் எடுத்து அவருடைய லீவ் நாட்கள்ல முஸ்லிம் பேர்கள் அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு டெலிபோன் கால் எடுத்து பேசி இவர் அப்பாயின்மெண்ட் வச்சு அவர்களை போய் சந்திப்பாங்க. அப்படி சந்திச்சு ஆயிரக்கணக்கான பிரான்ஸ்ல வாழ்ந்த அரபு அவர்களை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறார். முந்தின கணக்குப்படி 65% ஜெயில பிரான்ஸ்ல இருந்தவர்கள் மொரோக்கோ அல்ஜசாயர் டூனிஸ் இதை சேர்ந்தவர்கள். இந்த பிரெஞ்சு காலனி அங்குள்ளவர்கள் இங்க வாழ்ந்தார்கள். இதில் அப்படி அடிப்பட்டு போயிட்டார்கள். பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்து மொரோக்கோல் உள்ளவர்கள், பிரான்சுக்கு ஜசீரா அல்ஜசாயர்ல உள்ளவர்கள், அல்ஜீரியால உள்ளவர்கள், டூனிஸ் உள்ளவர்கள் பிரான்சுக்கு வந்து சேர்ந்து அடையாளம் இல்லாத நிலைமைய அவர்கள் அடைந்திருக்கிறார். அடையாளம் இல்லாத நிலைமை அடைந்திருக்கிறார் இவர். அவர்கள் மத்தியில் உழைப்பு செஞ்சு இன்றைக்கும் பிரான்சுடைய மக்கள் டாக்டர் சனாவுல்லா என்று சொன்னா அவர் பெரிய இமாமாக அவரை கருதுவார். ஆனா யார், ஒரு சாதாரண ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு போனவர். கண்ணியமானவர்களே, உலவாக்களே, முக்கியஸ்தர்களே, வாலிபர்களே, ஓலெவல் முடிச்ச வாலிபர்களே, இன்னும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல் திறமைய செல்வத்தை பணத்தை உங்களோட சக்திய இந்த வீணுடைய லாபத்துடைய வேலைக்கு ஈடுபடுத்துங்க. இது ஆக முக்கியமான ஒரு தூத கொடுக்கிறதை, இது ஒரு உம்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உழைப்பு, ஒரு உம்மத்தை உருவாக்கக்கூடிய, இது வேற்றுமைய கோதர குரோதத்தை சண்டைய விரோதத்தை உண்டாக்கக்கூடிய வேலை அல்ல. யூசுப் ரஹமத்துல்லாஹிடைய ஒரு பயான் இருக்குது, அதோட நான் இந்த பயான நான் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கவனமாக கேளுங்க. இது லாகூர்ல யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் செய்த பயான். 1965 அவர்கள் செஞ்ச பயான் லாகூர்ல டாக்டர்ஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணினாங்க, நீங்க பேசக்கூடாது. அவங்க பார்த்தாங்க மன குமுறல ஒரு கவலைய ஒரு துயரத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கணும். அவங்க பேசினாங்க, அந்த பேச்சே ஒரு பயானாக பதிவாக இருக்கு. அதனால தமிழ்லையும் ஒளி பேசிருக்கணும், அது இங்கிலீஷ்லயும் இருக்கு, அது உருதுல தான் அந்த பேச்சு பேசப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், அகர் மேரி பாப் கோ ஆப் லோக் லேக்கர் அமல் நீ கரேங்கே தோ அப்னே ஹாத்தோன் சே ஹத்யார் கே ஜரியே அப்னே பாவ் கோ குத் காட் தேங்கே. என்னுடைய பேச்சு நீங்க கேட்டு அமல் செய்யாட்டி உங்களோட கையால் கையில் இருக்கக்கூடிய கோடாரி எடுத்து உங்களோட காலை நீங்களே வெட்டி கொடுத்துட்டு சவமாக இருக்கும். அது என்னதுன்னா, இன்றைக்கு உம்மத்துல எல்லாமே இருக்குது, உம்மத்துல இல்லைன்னா உம்மத்ன்ற ஒற்றுமை இல்லை, உம்மத்ன்றது இல்லை. உம்மத்ன்றது உண்டாக்கலாம் என்று சொன்னா இதுதான் எங்களுக்குள்ள வெற்றி என்று சொன்னார். இந்த பயான் அதுக்கு பல ஆதாரங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள். நாங்கள் இதை தான் உருவாக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா, உலமாக்கள் இதை மிக வரவேற்றார்கள், ஆதரித்தார்கள். அவர்களுடைய இந்த தூது உலகத்தில் நாலாபுரத்திலையும் இது முன்னெடுத்து செல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லா, இந்த தூத கண்ணியவாதத்திலே நாங்கள் நீங்கள் சுமக்கணும். தப்லீகுடைய உழைப்பு அதுதான், தப்லீகுடைய சிறப்பம்சம் அதுதான். தப்லீகில விதவிதமானவர்கள் வாராங்க, அமெரிக்கா வருது, லண்டன் வருது, பிரான்ஸ் வருது, பிஜி வருது, சிலியும் வருது, ஆஸ்திரேலியா வருது, அது ஆப்பிரிக்கா வருது, ஜப்பானும் வருது, உலக நாட்டில் உள்ள எல்லாரும் வராங்க. இதிலுள்ள சிறப்பம்சம் என்னது, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. தப்லீகில பேசப்படக்கூடியது கலிமா சொல்லுது, இல்மு திக்ர், இக்ராம், இக்லாஸ், தப்லீக். இந்த அஞ்சு விஷயங்களும் உலகத்தில் யாரிடத்திலையும் கருத்து வேற்றுமை இல்லை. கலிமா சொல்லுக, இல்மு திக்ர், இக்ராம், இக்லாஸ். எந்த நபிமார்களிடத்திலும், எந்த ஜமாத்தினரிடத்திலும், எந்த அமைப்பிலும் யாரிடத்திலும் இக்ராம். ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்குண்டான பணிதான் இது. இதுல அந்த ஜமாத், இந்த ஜமாத், அந்த இயக்கம், இந்த இயக்கம், அந்த கொள்கை, இந்த கொள்கை இல்ல. ஒரு உம்மத்தை உண்டாக்குறதுக்கு மேல இதுல வெளியாகிறது தன்னுடைய சீர்திருத்தத்துக்கு. அல்லாஹ், சில சில ஊர்களில் போயிட்டு மக்களை போயிட்டு சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் மேலான சோதர்களே, அதுல வரக்கூடிய சீர்திருத்தம் அது வித்தியாசமானதாக எல்லாரும் நியத்தோமா இன்ஷா அல்லாஹ். இந்த தூத, இந்த அமானிதத்தை, இந்த இந்த சுமையை சுமந்து கொண்டு நான் ஒவ்வொருவரும் இதை எடுத்துக்கொண்டு வெளியாகினால் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாலு மாசம், அல்லாஹுடைய பாதையில ஒரு 40 நாள், அல்லாஹுடைய பாதையில் ஒரு நீண்ட காலம் வெளிக்கிளம்பி போகக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய நாடுகள் இருக்குது உலகத்தில். 10 லட்சம் கொடுத்தும் போகக்கூடிய நாடுகள் இன்னைக்கு சில சில நாடுகளுக்கு போறேன்டா, டிக்கெட்டே 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வருது. சிலிக்கு போங்க, பிஜிக்கு போங்க, உலகத்தில் நாலாபுரத்தில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய தேவை, அமெரிக்காவுடைய 52 ஸ்டேட்ஸ்லேயும் போக வேண்டிய தேவை இருக்குது. உலகத்தில் நாலாபுரத்திலையும் போக வேண்டிய தகாதா தேவை. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வாடி போயிருக்குது. அங்கே ஜெர்மன்ல இருந்து உங்களுக்கு இட்டலி, பிரான்ஸ், அசம்பிளா, உலகத்திலே நாடுகளில் இப்ப ஒரு பிரான்ஸ்ல லேடிஸ் ஜமாத் வந்து கொழும்புல இருந்து போய் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிருக்கேன், நேற்று காலையில தாய்லாந்துக்கு ஜமாத் போனாங்க. உலக நாடுகள் எல்லாம் இலங்கையிலிருந்து இலங்கையுடைய ஜமாத்துகளை உலகத்தில் வரவேற்று கொண்டிருக்காங்க. வாங்க 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 அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால கண்ணியவான்களே, ஹிம்மத் வைங்க, ஹிம்மத் வச்சு மாணவர்கள் சொல்லுங்க, ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, பெரியவர்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, 3 சில்லாக்கு யாராச்சும்